ஜனங்களை காரிருள் மூடும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் கண்டோம். எவ்விதமாக அரசாங்கங்களிலும் தேசங்களிலும் குடும்பங்களிலே பாடசாலைகளிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருள் பெருகிக் கொண்டே போகிறது. பூமியை இருள் மூடும், ஜனங்களை காரிருள் மூடும். இந்த இருளும் காரிருளும் என்றே தேவன் சொல்லுவது சாத்தானினுடைய மோசடிகள், அவனுடைய வேலைகள், அசுத்தாவிகளின் ஆர்ப்பாட்டங்கள், பல விதமான நிர்பந்தங்கள், திருட்டுத்தனங்கள், சமாதானத்தை திருடுவது, சுகத்தை திருடுவது, பணத்தை திருடுவது, வேலையை திருடுவது, இப்படி பல விதமான காரணம். அவன் திருடனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான், கொலை பார்க்கிறவனுமாய் இருக்கிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வருகிறான் ஒன்றி வேறு ஒன்றுக்கும் அவன் வரான். நானும் ஜீவன் கொடுக்கும்படிக்கும் அவைகள் நிறைவாகும்படிக்கும் நான் வந்தேன். தேவன் ஒளியாகவே இருக்கிறான். God is light. முதலாம் யுவான் முதலாம் அதிகாரம் 5வது வசனம் போகிறது. தேவன் பூமியை சிருஷ்டிச்சு யாவற்றையும் சிருஷ்டிச்சு தேவதூதர்களை சிருஷ்டிச்சு அவை யாவும் தேவையில்லை, ஆனால் அவருடைய மகிமைக்காக அவருடைய திட்டம் நிறைவரும்படி அப்படியாய் அவர் சிருஷ்டிச்சு சில சில தேவதூதர்களை பிரதான அந்த இடத்தை குறித்து கொடுத்து வைத்தார். அதிலே மீகாவேல் ஒருவன், கேப்ரியேல் இது ஒருவன், இப்படி பலர். அதே நேரத்திலே ஒளியை கொடுக்கும் மகனாகி விடிய காலத்து மகன் என்கிற பெயர் கொண்ட லூசிபர் என்கிற ஒரு தேவதூதனை தேவன் சிருஷ்டித்தார். அவன் பாடல்களை வாத்திய இசைகள் எல்லாமே அவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டது. அவன் தேவனுடைய அந்த கூட்டத்தை தொழுது கொள்ளுதலிலே வழிநடத்தும் ஒரு தூதனாக இருந்தான். ஏதேன் தோட்டத்திலேயும் அவன் அங்கே அதிகாரியாக வைக்கப்பட்டான். ஆனால் சடுதியாக அவன் உள்ளத்திலே பெருமை வந்து ஏசியா 14வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தார், நான் தேவனுக்கு மேலாக வருவேன், அவருக்கு மேலாக மகங்களுக்கு ஏறி என்னுடைய அரண்மனையை கட்டுவேன் அப்படியாக என்று சொல்லி பெருமை வந்து அதற்கூடாக போய் மற்ற தேவதூதர்களோடு சொல்லி 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 அவர்களையும் கடத்தி மூன்றில் ஒரு பகுதியான தேவதூதர்களும் அவனோடு சேர்ந்து தேவனாலே தள்ளப்பட்டார்கள். எதுவும் தேவனுக்கு மறைக்க முடியாது. இது நீங்கள் எசேக்கியேல் 28வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அவன் தள்ளப்பட்டான், தேவன் பூமியை மகளுள்ள யாவையும் அழித்தான், எல்லாம் தாறுமாறாக போனது. அந்த நேரத்தில் ஏற்கனவே இருந்த மிருகங்கள், ஏற்கனவே ஆதாம் என்கிற ஒரு வம்சத்துக்கு முதலாக இருந்த ஒரு இனம், இவை யாவும் அழிக்கப்பட்டது. பூமியிலே ஒளி கூடாதபடிக்கு சுடர்கள் கூட எல்லாமே நிற்பாட்டப்பட்டது. பூமி ஒரு பனிக்கட்டியாக அப்படியாக வந்தது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதன் பிறகு நாங்கள் வாசிக்கும் பொழுது ஆனால் பூமி ஒழுங்கின்மையாய் இருக்கிறது இருந்தது பேதை வாசிக்கிறோம். ஒழுங்கு இல்லாத ஒரு பூமியை தேவன் சிருஷ்டிக்க மாட்டார். அப்படியானால் ஆதியாகமம் 1வது வசனம் 1வது அதிகாரம் அதுக்கும் 1வது அதிகாரம் 2வது வசனத்துக்கும் இடையில என்ன நடந்தது? இந்த முரட்டாட்டம் நடந்தது. லூசிபரும் அவரோடு சேர்ந்த தூதர்களும் முரட்டாட்டம் பண்ணி தேவனாலே தள்ளப்பட்டார்கள். இயேசு அதை அந்த நேரத்திலே கண்டார். உலகுக்கு வருவதற்கு முன்பதாக அவருடைய வார்த்தை அவனை தள்ளி போட்டது. சாத்தான் மின்னலை போல அவன் விழுவதை நான் கண்டேன் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னான். ஊழியம் முடிந்து வந்த நேரத்திலே பூமி ஒழுங்கின்மையாக இருந்தது, வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவாவியானவர் தண்ணீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவாவியானவர் அசைவாடினார், இருள் அங்கே இருந்தது, உயிர் அங்கே இல்லை, ஒன்றுமே இல்லை. முதலாவதாக அறிமுகப்படுத்தப்படும். திருத்துவத்தின் தேவனிலே முதலாவது தேவாவியானவர். He is introduced as the first person. அவர் அசைவாடிக்கொண்டிருந்து உடனடியாக பேச ஆரம்பித்தார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் ஒவ்வொராக பிரித்தார். சகோதரர்களே, சாத்தான் என்று பெயர் கொண்ட லூசிபர் இப்பொழுது தேவனுக்கு விரோதமான ஒரு எதிரியாகவும் தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமான ஒரு எதிரியாகவும் இருந்து பல அசுத்தாவிகளை வேலையாட்களாக கொண்டு அவன் தேசங்களையும் குடும்பங்களையும் சமுதாயங்களையும் சகலத்தையும் கெடுத்துக் கொண்டு தெரிகிறான். உலகம் அனைத்தும் அவன் வஞ்சிப்புக்குள்ளாய் வல்லமைக்குள்ளாய் கிடக்கிறது என்று முதலாம் ஜான் 5:19 கூறுகிறது. அவனுடைய ராஜ்யம் இருளின் ராஜ்யம். அவனுடைய சுவாவம் மரணம். தேவனுடைய ராஜ்யம் ஒளியின் ராஜ்யம். அவருடைய சுவாவம் ஜீவன். எல்லா உயிர்களுக்கும் ஊற்று வானங்களையும் பூமியையும் சிருஷித்த சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு உரிமையான காரியம். அவருடைய ராஜ்யம் ஒளியின் ராஜ்யம். பிசாசின் ராஜ்யம் இருளின் ராஜ்யம். தேவன் ஒளியாகவே இருக்கிறார். அவரிடத்தில் எந்த ஒரு மறைவான காரியமும் இல்லை. அந்த ஒளியிலே நாங்கள் ஐக்கியப்பட்டு ஜீவிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்திலே கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் இல்லை. தேவனுக்கும் பிசாசுக்கும் இடையில் இந்த சம்பந்தமும் இல்லை. சிலர் இன்றைக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதங்களை மட்டும் பெற்று சாத்தானோடு ஒரு கரம் தேவனோடு இன்னும் ஒரு கரம் பிடிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆவுக்குரியவர்கள் போல சபைக்கு வருகிறார்கள். ஆனால் மற்ற 6 நாட்களும் ஞாயிறை தவிர தங்கள் சொந்த வேலைகளிலே தெரிந்து தங்கள் சொந்த சீத்தப்படி நடந்து அவர்கள் விரும்புகிற ஜனங்களோடு சேர்ந்து அவர்களது காரியங்களை பார்க்கிறார்கள். And the sixth day they are with all the worldly people who are under demonic power. அசுத்தாவிகளின் வல்லமையினாலே பிடிபட்டிருக்கிற ஜனங்களோடு அதையும் இதையும் பேசிக்கொண்டு தெரிவார்கள். இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் இல்லை. தேவனுக்கும் பிசாசுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. தேவன் எவரும் நெருங்க முடியாத ஒளியிலே அவர் தம்முடைய இருப்பிடத்தை வைத்திருக்கிறார். யாருமே நெருங்க முடியாத அந்த ஒளி. முதலாம் சிமொத்தேயு 6:16 நீங்கள் அதை வாசிக்கலாம். Unapproachable light. பவுல் அந்த தெருவிலே சந்திக்கப்பட்ட பொழுது அவன் அந்த ஒளி வீசியதும் அந்த ஒளியினாலே அவன் தடுமாறி கீழே விழுந்தான். குரலை மட்டும் கேட்டான். நீர் யார் என்று அவர் கேட்ட பொழுது நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அவர்களது சீஷர்களை துன்பப்படுத்த இயேசு என்ன கேட்கிறார்? ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அவரும் அவரது பிள்ளைகளும் ஒன்றே. அவர் தலை, நாங்கள் சரீரம். இந்த இருளின் ராஜ்யம் மறைவாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இருளின் ராஜ்யத்தின் விருப்பமே கூடுமான அளவுக்கு எல்லாரையும் வஞ்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும். மிக குறிப்பாக பல சபைகளுக்குள்ளாக புகுந்து கொள்ள விருப்பப்படுகிறது, புகுந்தும் இருக்கிறது. கள்ள போதனைகள் கூட, கள்ள போதகர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள மேய்ப்பர்கள், கள்ள சுவிசேஷர்கள், அங்குமிங்குமாக தெரிகிறவர்கள், வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்காதவர்கள், இன்னும் தந்திரமாக நுழைய பண்ணின சாத்தானின் பாடல்கள், அவனுடைய மேளதாளங்கள். வாசிச்சு பாரு, எசேக்கியேல் 28 வாத்தியங்களும் மேளதாளங்களும் எல்லாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், வாத்திய இசை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே அவன் சிருஷ்டித்த நாளிலேயே தேவன் சிருஷ்டித்தாராம், அதை கொடுத்தாராம் அவனுக்கு. அவனுக்கு தெரியும் எது அடிக்க வேணும், எப்படி அடிக்க வேணும் என்று சொல்லி. Demonic music. அது நேபுகாத்நேசர் அந்த வாத்திய இசை வாசித்ததும் அவன் சொன்னான், முழு பேர் நீங்கள் விழுந்து வணங்க வேணும் என்று சொன்னான். தானியல் சொன்னான், முடியாத காரியம். ஆனால் மற்ற எல்லாரும் விழுந்து வணங்கினார்கள். நான் யோசித்தேன், அந்த இசையிலே என்ன இருந்தது? ஆனால் தாவீது அபிஷேகத்தினாலே நிறைந்து தேவனுடைய வல்லமையிலே நிறைந்து அந்த வாத்திய இசையை அவன் வாசித்த பொழுது அசுத்தாவி அங்கே சவுலுக்குள்ள இருந்து அது நடுங்க ஆரம்பித்து அவனை விட்டு புறப்பட்டு போனது. This is very important. So தேவன் வெளிச்சம் உண்டாகதா என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் வெளிச்சத்தை நல்லது என்று கண்டார். தேவன் ஒளியாகவே இருக்கிறார். தேவால் வஞ்சிப்பு பட்டாள். ஆதாம் முரட்டாட்டம் பண்ணினான். இன்றைக்கு உலகம் அனைத்து இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை பெறாதவர்கள், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படாதவர்கள், இருளின் அதிகாரியாகிய மரணத்தின் அதிகாரியாகிய சாத்தான் என்று பெயர் கொண்டவர், வலிச்சற்பம், பழைய பாம்பு, பேரை கெடுக்கிறவன், டெவல், அவன் அசுத்தாமிகளின் மூலமாக, விழுந்து போன தூதர்களின் மூலமாக பட்டணங்களை, கிராமங்களை, தேசங்களை பிடித்து தன்னுடைய வேலையை நடப்பித்துக் கொண்டிருக்கிறான். பல விதமான மதங்களுக்குள்ளாக சுரைப்படுத்தி இருக்கிறான். இருளின் ராஜ்யம், இந்த ஜனங்கள் இதற்குள்ளாக இருக்கும் பொழுது இவர்கள் அந்த இருள் பிசாசினுடைய அந்த இருளின் வல்லமையிலே அகப்பட்டு அவர்கள் மனதிலே குழப்பம் அடைந்தார்கள். எபேசிய புத்தகம் 4:18 இப்படி கூறுகிறது, அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டார்கள், தேவன் இல்லை, கிறிஸ்து இல்லை. ரோமர் 1:21 கூறுகிறது, தேவனை அவர்கள் அறிந்தும் அவருக்கு நன்றி சொல்லாமலும் அவருக்கு கனம் பண்ணாமலும் இருந்ததனாலே அவர்களை வீணான சிந்தனைக்கு தேவன் ஒப்புக் கொடுத்தார். அவர்களின் இருதயம் இருளடைந்தது. அப்படி என்று சொன்னால் என்ன? மனம் இருளடைந்தது, இருதயம் பிசாசினுடைய அந்த சுவாபம், பிசாசினுடைய அந்த அவனுடைய கேடான அந்த நிலைமை உள்ளே வந்தது. குழப்பம், தடுமாற்றம், சமாதானம் இல்லாத நிலைமை, கன்ஃபியூஷன், டார்க்னஸ் கம்ஸ் இன்சைட். இவற்றை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இன்றைக்கு பலர் வெளிச்சத்தண்டை வராததன் காரணம் என்ன? தேவன் ஒளியா இருக்கிறார், அவருடைய ராஜ்யம் ஒளியின் ராஜ்யம். ஏன் ஜனங்கள் வராமல் இருக்கிறார்கள்? அல்லது சில குடும்பங்களில் கொஞ்சம் பேர் வர்றால் மற்றவர்கள் வராமல் இருக்கிறார்கள். பிசாஸ் அவர்களை வஞ்சித்து இருக்கிறார், மனதை குருடாக்கி இருக்கிறார். அது மட்டுமல்ல, அநேகமான நேரத்திலே அவர்கள் விரும்புவது தீமையான காரியங்களை, கேடான காரியங்களை. அது இது செய்வார்கள், அந்த பந்தம் கொடுப்பார்கள், இந்த பந்தம், அதுல காய் போட்டு, இதுல காய் போட்டு, அந்த பாவத்தில் இந்த பாவத்தில் உலகச்சாரை போல. கிறிஸ்தவர்கள் இணைப்பட்டவர்கள். ஏன் அவர்கள் ஒளியின் இடத்தில் வராது இருக்கிறார்கள் என்று இயேசு மிக தெளிவாக யோவான் புத்தகத்திலே 3:19 19 இயேசு அதுக்குரிய காரணத்தை சொன்னார். 3:19 ஒளியானது உலகத்திலே வந்திருந்து மனுஷர்களுடைய வேலைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. ஒளி தேவனை குறிக்கிறது, இருள் சாத்தானை குறிக்கிறது. தேவன் ஒளியிலே அவர் இருக்கிறார், சாத்தானோ இருளின் அதிகாரியாக இருக்கிறான். தேவனுடைய ஜீவன் ஒளி, பிசாசின் சுபாவம் மரணம். இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தமே கிடையாது, ஒரு சம்பந்தமே இல்லை சகோதரர்களே. சுயேசியா ஏற்கனவே அவன் சொன்னபடி இந்த நாட்களுக்குள்ளே இருள் பெருகி கொண்டு போகிறது என்பதை நீ அறியாதிருந்தால், தேசங்களிலே, கிராமங்களிலே, வீடுகளிலே, சபைகளுக்குள்ளாக எத்தனை பேர் வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள், எத்தனை பேர் தேவனை விட்டு விலகி போகிறார்கள். இயேசு சொன்னார், கடைசி நாட்களில் அவர் வருவதற்கு முன்பதாக வஞ்சிப்பு பெருகும். நீர் வருவதற்கு அடையாளங்கள் என்ன என்று கேட்டபொழுது அவர் முதலாவது வாயை திறந்து சொன்ன காரியம், ஒருவனும் உன்னை வஞ்சியாதபடிக்கு எச்சரிப்பாக, ஒருத்தியும் உன்னை வஞ்சியாதபடிக்கு எச்சரிப்பாக. பல போதகர்கள் பல விதமான தீர்க்க தரிசிகள் மாதிரி அங்கு மிங்குமாக அலைந்து அதையும் இதையும் பேசிக்கொண்டு தெரிவார்கள். சிலுவையை குறித்த உபதேசம் இன்றைக்கு எங்கே? ரத்தத்தை குறித்த உபதேசம் எங்கே? நீ இயேசுவை பின்பற்ற வேண்டுமானாலும் நீ உன்னை நீயே வறுத்து உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்று இயேசு சொன்னாரே. இந்த வாழ்க்கையை விரும்புகிறவன் அதை இழந்து போவான். இந்த வாழ்க்கையை எனக்காக விட்டுவிடுகிறவன் அதை நித்திய ஜீவனுக்காய் காத்துக் கொள்வான். இந்த போதனைகள் எங்கே? எச்சரிப்பு எங்கே? மனம் திரும்பு என்று சொல்லுகிற போதனைகள் எங்கே? இயேசுவின் நாமத்தின் அதிகாரத்தை கற்றுக் கொடுக்கும் போதனைகள் எங்கே? அசுத்தாவிகளை எப்படி துரத்துவது என்று கற்றுக் கொடுக்கும் சபைகள் எங்கே? இல்லை, அவர்களுக்கு விருப்பமான போதனைகள் கொடுக்கப்படுகிறது. ஏதோ வித்தியாசம் வித்தியாசமான ஊழியர்கள் மூலமாக எதையோ அவர்கள் கேட்க விரும்புகிறார்கள். இயேசுவினுடைய புத்தகம் 42 அதிகாரத்திலே 5-6 வசனங்களிலே தேவன் பேசும் பொழுது இயேசுவை குறித்து மிக அற்புதமாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியை மதுரை உற்பத்தி ஆக்குறவர்களே, பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது, நீர் குருடனுடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காக்கவும் காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சுரைச்சாலையில் இருந்து விடுவிக்கும். கர்த்தராயினான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைத்தேன். ஜாதிகளுக்கு ஒளி, ஜனம் அவருடைய ஜனம் யூதர்கள். அவர் ஏற்கனவே அவர்களோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தார். இப்பொழுது ஜனம் என்று சொல்லும் பொழுது தேசங்களை சொல்லுகிறார். இருளிலே உட்கார்ந்திருக்கிற ஜனங்கள் அவர்களுக்கு ஒளி தேவை. உம்மை ஜாதிகளுக்கு நான் ஒளியாக வைக்கிறேன். இயேசு உலகுக்கு வருவதற்கு முன்பதாக 760 வருஷங்களுக்கு முதலாக ஏசியா இதை எழுதி வைத்தான். எப்பொழுதோ பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையிலே இந்த சம்பாஷணை நடந்திருக்க வேண்டும். நானும் கரத்தை பிடிச்சு உம்மை பாதுகாத்து ஜாதிகளுக்கு உம்மை ஒளியாக நான் வைக்கிறேன். What a wonderful thing. அதே புத்தகத்திலே 49 அதிகாரத்திலே 6 வசனத்தை வாசித்தார். யாக்கோபின் கோச்சரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலின் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு வேலைக்காரனாக இருந்து இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய விடுதலையாக இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன் என்றார். மறுபடியும் பிதாவாகிய தேவன் தேவாவியானவருக்கு முன்பாக இயேசுவோடு பேசுகிறார், ஜாதிகளுக்கு உம்மை ஒளியாக நான் வைப்பேன். இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்கள் எண்ணப்பட்டவர்களுடைய கடவுளும் அல்ல, இரட்சகரும் அல்ல, அவர் மனித குலத்தின் இரட்சகர். பிறந்த பிறக்கிற பிறக்க போற எல்லாருக்கும் அவர் இரட்சகராய் இருக்கிறார். There is no other way. வேறு ஒருவர் கொடுக்கப்படவில்லை. மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரே ஒருவர் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அவரே மனுஷனாகிய கிறிஸ்து. God became man. தேவன் மனுஷனானார். ஆதியிலே வார்த்தை இருந்தார். வார்த்தை தேவனோடு இருந்தார். வார்த்தை தேவனாயிருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது என்றுமே அவர் மூலமாய் இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. உலகத்தில் வந்து இந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் எனப்பட்டவன் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல. இயேசு கிறிஸ்துவே அந்த ஒளியாக இருக்கிறார். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அவர் உலகத்திலே இருந்தார். உலகமும் அவராலே உண்டாயிற்று. ஆனால் உலகம் அவரை அறியவில்லை. தம்முடைய சொந்தமானவரிடத்திலே வந்தார். தம்முடைய சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதர்கள் தங்கள் அறியாமையினாலே தேவன் திட்டமிட்ட காரியம் நிறைவேற அவரை கொண்டு போய் சிலுவையிலே அறைந்தார்கள். உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாக அவர் நியமிக்கப்பட்டார். அங்கே நடந்த உடன்படிக்கையின் வார்த்தைகள், அதை நான் இன்றைக்கு நான் சொல்ல வரவில்லை. இன்னும் கூடுதலாக அந்த வெளிச்சம் வந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு பெரிதான இந்த ரட்சிப்பு! அதுதான் வேதம் சொல்கிறது. நாம் கவலையற்றிருந்தால் நாம் எப்படி தண்டனைக்கு தப்புவோம்? ஆனால் அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், இது ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னால் இங்க சிகிச்சைக்கு வந்துட்டு போறதில்லை, மூச்சை காட்டிட்டு ஞாயிற்றுக்கிழமை அல்லது வேத புத்தகம் கொஞ்ச நேரம் அங்க வாசிக்கிறதில்லை, வீட்டை அது கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிட்டு போறதல்ல, யாருக்கு ஒரு தொந்தரவும் படுத்தாம சும்மா இருக்கிறதல்ல. அது ஒரு பரிசுத்தம் என்று நினைக்காதே. அவரை விசுவாசிக்கிறது என்று சொன்னால் அவருக்குள் விசுவாசிப்பது. You believe into him. அவருக்குள்ளாக நீ விசுவாசி. அவரை விட வேறு ஒரு காரியம் உனக்கு இல்லை. அவரை உன் ஜீவ ஊற்றே. அவர் இல்லாமல் நீ இந்த உலகத்திலே எதுவும் செய்ய முடியாது. உன் வாழ்க்கை திட்டம் நிறைவேறாது. அவருக்கு சொந்தமானவர்கள் சகலத்தையும் அவருக்கு ஒப்பு கொடுத்து அவரை பின் செல்கிறார்கள். தங்கள் சித்தத்தை அல்ல, ஒரு சபையை அல்ல. சபையிலே அவர்கள் கீழ்ப்படைந்திருக்கலாம், ஆனால் அவர் இயேசுவை லூக்கா 9:23 படிக்க அவர்கள் தொடர்ந்து கொண்டு போகிறார்கள். இவர்கள் ஒரு பிழையுமே செய்கிறதில்லை என்று நான் சொல்லவில்லை. இல்லை, உடைந்து உள்ளத்தோடு ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும், எனக்கு உதவி செய்யும், முதாவியினால் என்னை நிரப்பும் என்று நாளாந்தம் இவர்கள் அந்த வழிநடத்துதலை வேலையை அவர் கரத்திலே இருந்து பெற்றுக் கொள்கிறார்கள். இதுவே அவரை விசுவாசிப்பதென்றால் தடுமாறாது. பேயும் விசுவாசிக்கிறது இயேசு கிறிஸ்து உண்மை என்று. பேய் விசுவாசிக்கிறது இந்த வார்த்தையை உனக்கு தெரியுமா? இயேசு இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னதும் பிசாசு சொல்லவில்லை அது பொய் இல்லை. பிசாசு ஏற்றுக்கொண்டது, ஆ உண்மைதான், அது தேவனுடைய வார்த்தை. இயேசு 3 தடவை சொன்னார். ஆகையினாலே சும்மா விசுவாசிக்கிறேன் என்று சொல்லாதே. இயேசு சொன்னால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற வேலைகளையும் செய்து அதை விட மேலான வேலைகளையும் செய்வான். சோ பிசாசின் ராஜ்யம் இருளின் ராஜ்யமாயிருக்கு. சொன்னார் யோவான் 12:46 என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனும் இருளிலே இராதபடிக்கு இருளிலே ஜீவிக்காதபடிக்கு நான் இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்தேன். தேவன் ஜனங்களுக்கு மதத்தை கொடுக்கவில்லை, ஒரு போதனையை கொடுக்கவில்லை, ஒரு ஆளை கொடுத்தார். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியாக அவர் இந்த உலகத்திலே வந்தார். அவன் இருளிலே இராதபடிக்கு, சாத்தானின் வலையிலே இராதபடிக்கு, சாத்தானின் வஞ்சிப்பிலே இராதபடிக்கு, ஏதோ ஒரு தனக்கு தெரிந்த ஒரு வழியிலே ஒரு மதத்திலே பிடிபட்டு அதிலே நுழைந்து மடிந்து போகாதபடிக்கு, தன்னுடைய சொந்த சித்தத்திலும் மனதிலும் பிடிபட்டு அந்த இருளிலே இருக்காதபடிக்கு, நான் இந்த ஒளி ஒளியாக இந்த உலகத்துக்கு வந்தேன். என்னை விசுவாசிக்கிறவன் அவன் இருளிலே ஜீவிக்க மாட்டான். அதுதான் இந்த 46வது வசனம் கூறுகிறது. 12வது வசனம் 8வது அதிகாரம், அதுல இயேசு என்ன சொன்னார், இந்த ஒளியை குறித்து மிகவும் தெளிவாக நாம் அறிந்திருக்க வேண்டும் சகோதரர்களை. வஞ்சிக்கப்படாதே, 8வது அதிகாரம் 12வது வசனம், மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன், லூக்கா 9:23, உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்காம், அப்படியானால் என்ன, இருளிலே ஜீவிக்காமல், இருளிலே அவன் நாளாந்தவன் தன் வாழ்க்கையை நடத்தாமல், எங்க போகிறேன், எங்க வருகிறேன், என்ன நடக்கிறது, என் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கிறது, என் வேலைக்கு என்ன நடக்கிறது, எதற்காக, ஏது, எப்படி என்று அவன் ஒன்றுமே அறியாத உலகத்து ஜனங்களைப் போல இருளிலே அவன் தன் நாட்களை கழிக்காது, என்ன நடக்கிறது என்று தெரியாத குழப்பத்தோடு ஜீவிக்காது, அதுதான் அதனுடைய அர்த்தம். இருளிலே நடவாமல் ஜீவிக்காமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இயேசு கிறிஸ்துவே ஜீவ ஒளி, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஜீவ ஒளி மனுஷனுக்கு தேவை, ஜீவ ஒளி மதம் அல்ல, மனுஷனுக்கு தேவை ஜீவ ஒளி மதம் அல்ல. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். எங்க பிரதர் மதம் இதுல வருது, இதுல எங்க சபை வருது, சபை தேவை உன்னை ஆவியிலே கட்டி எழுப்ப, நீ ஊழியத்துக்காக பயிற்சி பெற, நானே வாசல், எனக்கூடாக ஒருவன் பிரவேசித்தான் அவன் உள்ளும் புறமும் அவன் மேய்ச்சலை கண்டடைவான். அதாவது he will have freedom, அவனுக்கு சுதந்திரம் இருக்கும். அவரே வாசல், அவர் கூடாக பிரவேசிக்கிறவன் ரட்சிப்பு அடைந்திருப்பான். அவர் கூடாக உள்ளே போகிறவன் நாட்டுத் தொழுவத்துக்குள்ளே அவருடைய ஆடுகளில் ஒன்றாக இருப்பான். இதுல மெதடிஸ்ட் என்ற பேரும் வராது, ஆங்கிலிக்கன் என்ற பேரும் வராது, ரோமன் கேத்தலிக் என்ற பேரும் வராது, பெண்டிகாஸ்டல் என்ற பேரும் வராது, இந்த சபையினுடைய நாமமும் வராது. ஒருவன் இந்த வாசலுக்கூடாக பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், தடுமாறாதே. ஆராய்ந்து பார், எந்த இடத்திலே இருக்கிறாய், செய். ஜீவ ஒளியை அவன் அடைந்திருப்பான். He will have the light of life. The light of life. ஜீவ ஒளியை அவன் அடைந்திருப்பான், என்னை விசுவாசிக்கிறவன் என்று இயேசு சொன்னார். 12:35 வசனத்திலே யோவான்லே இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் உங்களிடத்தில் ஒளி உங்களிடத்திலே இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு, அப்படியானால் இருளில் அகப்படலாம். கேள் கவனமாய், இருளில் அகப்பட இடம் உண்டு, இல்லாவிட்டால் ஏன் இயேசு சொல்ல வேண்டும் இவ்விதமாக? இருளில் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள், ஜீவியுங்கள், நாளுக்கு நாள், நேரத்துக்கு நேரம். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியா. எத்தனை பேருக்கு இன்றைக்கு தாங்கள் எங்கு போகிறாள் என்று தெரியும், உன் வாழ்க்கை எங்கே போகிறது, யாருக்காக நீ உழைக்கிறாய், Whom are you working for?
பிரசங்கி சொன்னான், ஒரு மனுஷனுக்கு பிள்ளைகளும் இல்லை பேர பிள்ளைகளும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இவன் இரவு பகலா உழைக்கிறான் காசுக்கு. ஏன் தான் உழைக்கிறான், இந்த காசை சேர்த்து வைக்கிறான் இவருக்கே தெரியல. இதுவும் மாயை. மாயேண்டா இருள். சேர்த்து 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 வைக்கிறார்கள். பட்டிக்கு கொடுத்து 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 பிறகு பட்டுக்கு எடுத்து எடுத்து வைக்கிறார். சாக போற நேரம் தானாக அந்த உயிர் போறதும் இல்லை, அந்த காசு கூட கட்டி பிடிச்சு கிடக்கு. தான் எந்த இடத்துக்கு போகிறேன் என்று தெரியாமல் இருக்கிறார். அதோ பார்த்தாயா? Oh, I'm telling you, I got so much of things to tell you. இருளை நடக்கிறவன் எந்த இடத்துக்கு போகிறான் என்று அவனுக்கு தெரியாது. நீ எந்த இதிலே நடக்கிறாய், இருளிலா அல்லது ஒளியிலா? இருள் பிசாசின் ராஜ்யம், ஒளி தேவனுடைய ராஜ்யம். எதிலே நடக்கிறாய்? 36 வசனத்தை பாருங்கள். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படி ஒளியின் இடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். ஒளியின் பிள்ளைகளாகும்படி நீங்கள் ஒளியிலே விசுவாசமாயிருங்கள். இயேசுவே உலகுக்கு ஒளி. அவருடைய ஜீவன் எந்த ஒரு மனுஷனுக்கும் ஒளி, மதம் அல்ல. அவரது ஜீவனை ஒளி, மனுஷனுக்கு தேவை ஜீவ ஒளி. That's right. The light of life you need. நீதிமொழிகள் 20:27 மனிதனுடைய ஆவி கர்த்தர் கொடுத்த விளக்கு. ஒவ்வொரு மனுஷனின் ஆவியும் தேவன் இல்லாமல் கிறிஸ்து இல்லாமல் இருளடைந்திருக்கிறது. மரணம் அங்கே குட்டி கொண்டிருக்கிறது. சரீரத்திலே மரணம் தொடர்ந்து வேலை செய்கிறது. அதனாலே இந்த சரீரம் அது தொடர்ந்து பழுதடைந்து இன்னும் பழுதடைந்து நோய் வந்து வயசு சென்று மரிச்சு போகிறார்கள். சரீரம் மரிக்கிறது. அதான் நாங்கள் வழக்கமாக கேள்விப்படுகிறோம், மரண அறிவித்தல்கள். சரீரம் மரித்தது, ஆனால் உள்ளே அங்கே ஏற்கனவே மனிதன் மரித்திருக்கிறான். தேவன் இல்லாமல் கிறிஸ்து இல்லாமல் மரணம் குட்டி கொண்டிருக்கிறது. அதனாலே தான் அவனுக்கு தேவை அந்த இருள் வெளியிலே போவதற்கே ஜீவ ஒளியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேறு ஒருவருமே இல்லை, வேறு ஒருவருமே கிடையாது. லூக்கா 11:33 வசனத்திலே சகோதரர்களே, இயேசு மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவர் பேசுகிறார். அவரண்டை வந்தவர்களுக்கு 11:33 ஒருவனும் விளக்கி கொளுத்தி மறைவிடத்திலாவது மறைக்கால் மரத்துக்கு கீழாவது அல்லது ஒரு கட்டிலுக்கு கீழாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் ஒரு ஸ்டாண்டர்ட் வைப்பார்கள். இந்த ஸ்பீக்கர்ஸ் ஸ்டாண்டில் இருக்கிற மாதிரி அது ஒரு ஸ்டாண்டில் வைப்பார்கள். ஏன்? வீட்டுக்குள்ளே வருகிறவர்கள் அந்த வெளிச்சத்தை காணும்படிக்கு. வெளிச்சம் அனைவருக்கும் தேவை. வெளிச்சம் ஆசீர்வாதமானது. இருளிலே ஒன்றும் செய்ய முடியாது. விளக்கு இல்லாமல் லைட் போனால் உடனடியாக நாம் என்ன செய்கிறோம்? ஐயோ எங்க இது, அதை வச்சனால் இது காண இல்லை, எங்க அது நெருப்படி எடுக்க பெரிய அனுபவம் இருக்காது. இருளிலே என்ன கடித்தாலும் தெரியாது, என்ன கிளினாலும் தெரியாது, யார் உள்ள வந்தாலும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இருளின் ராஜ்யம் பிசாசின் ராஜ்யம். இருளிலே ஜீவிக்கிறவர்கள் சாத்தானின் ராஜ்யத்துக்குள்ளே ஜீவிக்கிறார்கள். ஆனால் இயேசுண்டை வந்து மறுபடியும் நாம் இருளுக்குள்ளாக நுழைய இடம் உண்டு. அது இயேசு சொல்கிறார். இந்த வெளிச்சம் அவர் உள்ளே விளக்கேற்றி வைத்ததும் நீ மறுபுறம் படைகிறாய். அவருடைய ஒளி உள்ளே வந்ததும் நீ மறுபுறம் படைகிறாய். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் நல்லதாக இருந்தால் அல்லது தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். மார்க்கு 4 அவன் சொன்னான், இஃப் யுவர் ஐ இஸ் சிங்கிள், உன் கண் ஒரே நோக்கி ஒரு காரியத்தை பார்க்கிறதா இருந்தால் அங்கே உனக்கு வெளிச்சமும் இலக்கும் அங்கே இருக்கும். He said, if your eye is single, meaning you focus on one thing, டூ திங்ஸ். இந்த ரெண்டு கண்களும் தேவனாலே நமக்கு சிருஷ்டிக்கப்பட்டு, உதாரணமாக இப்பொழுது நான் சொன்னால் எல்லாரும் இந்த மைக்கை கொஞ்சம் கவனிங்க ஓட்டேன். உங்கள் இரண்டு கண்களும் இந்த மைக்கை பார்க்கிறார் இல்லையா? என் முகத்தை அல்ல, உங்கள் இரண்டு கண்களா. ஒரு கண்களாலே, ஒரு கண்ணாலே இன்னொன்றை பார்த்து இன்னொரு கண்ணாலே இன்னொன்றை பார்க்க முடியாது. சிலர் கடைக்கண்ணால பார்ப்பார்கள், முடியாத காரியம். அப்படி பார்த்தாலும் உன்னுடைய அந்த பார்க்கும் அந்த தரிசனம் குழம்பி போகும். If you look at two things at the same time, your vision will be blurred and you will begin to walk in darkness. ஒரு கண்ணால் ஒன்றை பார்த்து இன்னொரு கண்ணால் பார்க்கறது கஷ்டம். அப்படி பார்க்க தொடங்கி நீ நடந்தால், என்ன சொல்றாரு தெரியுமா? உன் கண் தெளிவா இருந்தால் என்றால் ஒரே காரியத்தை நோக்க வேண்டும். இருமனம் உள்ளவர் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். இரண்டு தரிசனம் உள்ளவர், அதுவும் வேணும் இதுவும் வேணும், ஆண்டவருடைய திட்டமும் வேணும், என்னுடைய காரியங்களையும் நான் பார்க்க வேணும். முடியாத காரியம். உன் கண் தெளிவாக ஒரே காரியத்தை நோக்குமானால் நீ எங்கே போகிறாய் என்பதை நீ அறிந்திருப்பாய். உனக்கு வெளிச்சம் அங்கே இருக்கும், அல்லது உனக்கு கிடைப்பது கன்ஃபியூஷன், குழப்பம், தடுமாற்றம். அதனாலேதான் இன்றைக்கு பலர் தாங்கள் எங்கு போகிறார்கள் என்பதை அறியாது இருக்கிறார்கள். நான் என்னுடைய அழைப்பு என்ன, என்னுடைய வாழ்க்கை திட்டம் என்ன, மற்ற காரியங்களை நோக்கி பார்க்கிறார்கள். நாட் ஓன்லி டபுள் மைண்டட்னஸ், இட் மே பி ட்ரிபிள், மே பி ஃபோர் டைம், ஃபைவ் டைம், பல காரியங்கள் இவர்கள் இருதயத்திலே. அந்த இயேசு மார்த்தாளுக்கு சொன்ன மாதிரி, மார்த்தாளே மார்த்தாளே, நீ பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். லூக்கா 10 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். Your trouble, which means she is focused on many things. இன்றைக்கு எத்தனை காரியத்தை நீ நோக்கி பார்க்கிறாய் சகோதரர்களே? நான் ஒரு புத்தகத்திலே வாசித்த நேரத்திலே, இந்த புறா இருக்குது இல்லையா, டவ், அதனுடைய கண்கள் மனிதர்கள் மாதிரி பார்க்கும் நேரத்தில் ஒரே இடத்தை ஃபோக்கஸ் பண்ணுமா? அந்த பறவை மட்டுக்கு மட்டும்தான் அவ்விதமான ஒரு வரத்தை பெற்று இருக்கிறது. காகத்தை போல இப்படி இப்படி திரும்பி பார்க்கறதல்ல, அது உன்ன கண்டதும் சைடால தான் பார்க்குது, ஒரு கண்ணை பாவிக்குது, அப்புறம் இங்கால திருப்பி இங்கால கண்ணை பார்க்கு. ஆனால் புறா மட்டும் நேராக அந்த இரண்டு கண்ணையும் உபயோகித்து அதே அந்த ஒரு இடத்தை பார்க்குமா? எவ்விதமாக இந்த புறாவை ஆவியானவருக்கு நிழலாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்பது பாருங்கள். புறா ஆவியானவர் அல்ல, பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ ஹவ் இட்ஸ் பீன் டன். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். உன்னுடைய சிந்தனைகள் கெட்டதாக இருந்தால் உன் வாழ்க்கை முழுவதுமே கெட்டதாயிருக்கும். உன்னுடைய நிதானிப்பும் உன்னுடைய கணிப்பும் அந்த காரியங்கள் எல்லாமே அங்கும் இங்குமாக பறந்து கிடந்தால் நீ ஆண்டவர் அழைத்த இடத்துக்கு போக மாட்டாய். இஸ்ரவேல் ஜனத்தை போல குழம்பி மறுபக்கமாக பல காரியங்களை பேசி வராந்திரத்துக்குள்ளே நுழைத்து காலத்துக்கு முன்பாக ஒருவர் பின் ஒருவராக மடிந்த மாதிரி அவர்கள் வாழ்க்கை முடிந்து போகும். ஆனால் காலேபும் ஜோஷுவாவும் ஒரே நோக்கத்தோடு பார்த்தார்கள், ஒரே அந்த திசையிலே பார்த்தார்கள். அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தது, சிங்கிள் மைண்டட்னஸ். இயேசு இங்கு சொல்கிறார், இப்படி சிங்கிள் மைண்டடா இருக்கும் பொழுது ஒரே நோக்கத்தோடு அங்கே வெளிச்சம் உனக்கு இருக்க ஆரம்பிக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு இன்னும் மற்ற காரியங்களுக்கு முதலிடம் நீ கொடுக்க முடியாது, அவருடைய வார்த்தைக்கு மட்டும் நீ முதலிடம் கொடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு மட்டும். ஆகையா 35 வசனம், உன்னில் உள்ள வெளிச்சம், அங்கே ஆவியில இருக்கிற அந்த வெளிச்சம், மறுபுறம் படைந்த நேரத்தில் உள்ளே வந்த வெளிச்சம், அது இருளாகாதபடிக்கு எச்சரிக்கை ஆயிரு, அதனுடைய வெளிச்சம் மங்காதபடிக்கு கவனமாயிரு. அதைத்தான் இயேசு எச்சரிக்கிறார். இந்த கடைசி காலத்திலே காரியருள் ஜனங்களை மூடுமன்ற நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், கவனமாயிருங்கள். உனக்கு சொல்கிறார், கவனமாயிரு, பிள்ளையே கவனமாயிரு, இப்பொழுது காமிக்க போறேன் என்னென்ன காரியங்களிலே நாங்கள் தொடுத்திருக்க வேண்டும். இந்த காரியுள்ள இருந்து நாம் தப்புவது சபைக்கு வந்து சும்மா வார்த்தையை கேட்டு போய் சரிவராத காரியம். உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்து இருக்காமல் முழுவதிலும் வெளிச்சமாய் இருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்றான். இதனுடைய அர்த்தம் என்ன? கவனமாய்க்கள், ஒரு சரீரத்திலே சில இடங்களிலே இருள் இருக்கலாம். உதாரணமாக உங்களுக்கு தெரியும், ஒரு சகோதரனை இயேசு ஒன்றை கொண்டு வந்தார்கள். அவன் ஊமையாயிருந்தார், செவிடுமாயிருந்தார், மற்றபடிக்கு அவனுக்கு எல்லாம் சரி. அவன் சாப்பிட்டான், அவன் நடந்து வந்தான், சாப்பனோடு வந்தான், ஊமையும் செவிடுமாயிருந்தான். ஆனால் இயேசு அவனை அழைச்சு அந்த பிசாசை துரத்தினார். ஊமையும் செவிடுமான ஆவியே வெளியே போய் இந்த பிள்ளையை விட்டு, அந்த நேரத்திலே ஊமையனாய் இருந்த அவன் பேச ஆரம்பித்தான், செவிடாயிருந்தவன் அவன் கேட்க ஆரம்பித்தான். அவன் இந்த சரீரத்திலே அந்த பகுதியிலே மட்டும் இருள் இருந்தது, பார்த்தீர்களா? அதே விதமாக சகோதரர்களே, நம்முடைய ஆவியிலேயா ஆத்மாவிலே குறிப்பாக மனம், சித்தம், உணர்ச்சிகள் ஏதோ ஒரு இடத்திலே ஒரு பகுதியிலே அங்க இருள் வந்து சூழ்ந்து கொள்ள அதை வகை தேடிக்கொண்டே தெரிவாங்க. ஒரு இடத்திலேயும் இருள் இல்லாதபடிக்கு நாம் தேவனுடைய ராட்சியத்திலே நம்மை அவருக்கு ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தையிலே வெளிச்சத்திலே நாம் நடக்க நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் நாங்கள் கண்காணித்து பார்க்க வேண்டும். உன் வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிப்பாக இரு. தேவன் நம்மை எச்சரிக்கிறார். அந்த 34 வசனத்திலே குறிப்பாக ஒரு நோக்கம் இல்லாத ஜீவிக்கிறவர்கள், 2-3 மனங்களை உடையவர்கள் இந்த இருள்களிலே ஆப்படுவார்கள். சோ நாம் ஒரு நோக்கம் உடையவர்களாக தேவனுடைய அழைப்பிலே நிலைத்திருந்து இயேசுவை அவர் சொன்னபடி லூக்கா 9:23 நாங்கள் பின்பற்றும் பொழுது நம்முடைய வெளிச்சம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அவரை பின் சொல்லும்போது அது அதிகரிக்க ஆரம்பிக்கும். That's right. Now, as we continue, 2 Corinthians 4:3-4 வசனங்களிலே நற்செய்தி மனுஷருடைய இருதயத்திலே விழுந்து பிரகாசிக்காதபடிக்கு இந்த உலகத்தின் அதிகாரியாக சட்டபூர்வம் இல்லாமல் ஒளிந்து மறைந்திருந்து இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கும் சாத்தான் அசுத்தாவிகள் மூலமாக அவர்கள் எண்ணத்தை குருடாக்கினானா? மனதை குருடாக்கினான், மனதிலே இருளை போட்டான். அன்றைக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு சகோதரன் தன்னை வந்து இங்கே ஒப்பு கொடுத்து அவர் சந்தோஷம் அடைந்து அவர் சரீரத்திலும் கொஞ்சம் சுகத்தை பெற்று அதன் பிறகு அவருக்கு திருமுழுக்கு கொடுப்பதற்காக கொண்டு போன பொழுது எடுக்க மாட்டேன்னு சொன்னார். இது ஒரு நல்ல உதாரணம். அங்கே கொஞ்சம் இருள் அங்கே இருந்தது, மனதில் எங்கே ஒரு பிடி இருந்தது, ஒரு அரண், ஒரு மதில், அதை எடுக்க விடவில்லை. இதோ சில சில காரியங்கள், சில பிடிகள், சில கட்டுகள் அறந்திருக்கும் இந்த சகோதரிக்கு, இந்த பிள்ளைக்கு. ஆனால் இன்னும் வேற எந்த பகுதியிலே, ஓ தேங்க்யூ ஜீசஸ், இன்னும் வேற எந்த பகுதியிலே இன்னும் இருள் அங்கே குடிகொண்டிருக்கிறது? மனதிலா, உணர்ச்சிகளிலா, அல்லது சரீரத்திலா, அல்லது வேறு ஏதாவது காரியங்கள் இவ பண்ணி அந்த உடன்படிக்கையை பண்ணி இருளின் ராட்சியத்தோடு அது இன்னும் உடைபடவில்லையா? இவை யாவும் தேவ ஆவியானவர் மூலம் தான் நாங்கள் அறியலாம். எடுத்த உடனே நாங்கள் நியாய தீர்ப்புக்கு வரையலாது. ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் இங்கே இதை அறிந்து கொள்ளுங்கள். எடுத்த உடனே தேவனுடைய இடத்தை எடுத்து கதைக்க வேண்டாம். ஆவியானவருக்கு தான் எல்லாமே வெளிச்சம். அவர் நமக்கு சொன்னால், அதை நிச்சயப்படுத்தினால் நாம் சொல்லலாம். இதுதான் பிரச்சனை. சோ எங்கேயோ ஏதோ ஒரு இடத்திலேயோ அந்த ஒரு சிறிய பகுதியை அங்கே இருள் அங்கே இருக்கலாம். அந்த சகோதரனுக்கு இருந்த மாதிரி அந்த கொலைகார ஆவி அவனுக்குள்ள இருந்தது. அது பாடகர்கள் குழுவிலே இருந்து சபைக்கு வந்து பாட்டு படிக்க கொண்டிருந்தது. அவன் ரட்சிப்பு அடைந்தானா அடையலையா எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஆவியை அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அது சபைக்குள்ளே இருக்கும், பிரிவினையை கொண்டு வரும், ஆளுக்காக அங்குமிங்குமாக பேசிக்கொண்டு தெரியும். வீட்டுக்கு போய் சபையை குறித்து தாறுமாறாக பேசி ஊழியர்களையும் பேசுகிறவர்கள் நூற்றுக்கு நூறு வீதம் அசுத்தாவிகளாலே தாக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு ஆராய்ந்து கொள். அசுத்தாவிகள் உள்ளே இல்லாமல் அல்லது வெளியே இருந்து தாக்காமல் இவர்கள் வாயை திறந்து தேவனுடைய பிள்ளைகள் அவர்களோடு சேர்ந்து ஊழியம் பண்ணும், அவர்களோடு சேர்ந்து ஜீவன் உள்ள தேவனை தொழுது கொள்ளும். அந்த கூட்டத்திலே அதுக்கு விரோதமாகவே பேசுவதென்றால் அசுத்தாவிகளால் தூண்டப்பட்டு மட்டுமே பேசலாம். These are called Christian devils. கிறிஸ்தவ பிசாசுகள். கிறிஸ்தவ லூசிபர் என்று நான் சொல்லவில்லை, பிசாசு என்று சொன்னால் பேரை கெடுக்கிறவன், வீடு வீடாக திரிந்து கெடுப்பார்கள், டெலிபோனும் டெலிபோனாக கதைச்சு கதைச்சு கெடுப்பார்கள். அதை குறித்து நான் பேச வரவில்லை. இருள் அங்கே மறைந்திருக்கிறது. ஆவலா குற்றச்சாட்டு பேரை கெடுப்பது டெவல்ஸ். இதை திமத்தேயுவிலே ஆவியானவர்கள் எழுதி வைத்திருக்கிறார். இயேசுவை பின்பற்றுவதை விட்டு சாத்தானை பின்பற்றுவதை அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். வேலை இல்லாத புருஷன் அங்காலே போனது வாசலை விட்டு வழி ஓடி வீட்டுக்கு கூட தெரிவார்கள் அல்லது போனை எடுப்பார்கள். இதை கழிப்பட்டீங்களா, அதை கழிப்பட்டீங்களா? டெவல்ஸ், கிறிஸ்டியன் டெவல்ஸ், கிறிஸ்தவ பிசாசுகள் அங்கே இடம் கொடுத்தார்கள். மனதிலே, உணர்ச்சிகளிலே, வாயிலே. Some of the people, they will have demons in their tongue. அந்த நாவிலே குந்தி கொண்டிருக்கும் அந்த பேர் அந்த டீமன் அவர்களால் அடக்கவே முடியாது. யாரையாவது வெட்டி சம்பல் போட்டே தீரவன் ஒரு பயமும் இல்லை. யூதா சொன்னான், மீகாவில் கூட அவன் சாத்தானை அவ்விதமாக கடிந்து கொள்ளவில்லை. இவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவர்களை எவ்விதமாக கடிந்து கொள்கிறார்கள், எவ்விதமாக பேசுகிறார்கள் இழிவா. அந்த இடத்திலே தான் வார்த்தை எடுத்தார்கள், அந்த இடத்திலே தான் அவர்கள் ஆண்டவர் அழைத்தார். ஒரு பயமே இல்லை. ஏ, அந்த அசுச்சாவி, அந்த இருள், அந்த வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டதனாலே. சரி, ஆவி தேவனை அறியாத நேரத்திலே தேவனை விட்டு பிரிந்திருக்கிறது. மரணம் அங்கே குடிக்கொண்டிருக்கிறது. மனம் அங்கே இருள் அங்கேயும் வந்து பூந்து கொள்ளும். அந்த நேரத்திலே குழப்பங்கள் வர ஆரம்பிக்கும். கன்ஃபியூஷன் அண்ட் டிசெப்ஷன் இன் தி சோல். ஆவியிலே சரீரத்திலே அங்கே இருள் அது தொடர்ந்து பிடித்து சோர்வுகள், இனம் தெரியாத பலவீனங்கள். சில கேட்டு பாருங்க, இந்த நேரம் ஒரு பலவீனம், இந்த நேரம் ஒரு சோர்வு, என்னென்று தெரியாது. அல்லது ஏதாவது நோய்கள் அது கொண்டது போடும். இவைகள் தான் இருள். பூமியை இருள் மூடும், ஜனங்களை காரிருள் மூடும். உண்மையில் கர்த்தர் உதிப்பார். உன் வெளிச்ச தண்டைக்கு தேவன் அந்த ஜனங்களை அவர் கொண்டு வருவார். உண்மையில் கர்த்தர் உன்னை பிரகாசிக்க செய்வார். தூங்குகிறவனை விழித்தடி, இயேசு கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க செய்வார். That's right. தூங்காதே, இது தூங்கும் நேரம் அல்ல. தூங்குகிறவனை விழித்தடி, கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க செய்வார். எபேசியர் 5 அதிகாரத்தில் இங்கே போடப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, எப்படி ஐநா வெளிச்சத்திலே ஜீவிப்பது? ஏற்கனவே இயேசு சொன்னபடி யோவான் 12:46 விசுவாசமாய் இருக்கிற எவனும் அவன் இருளிலே இராதபடிக்கு அவர் ஒளியாக வந்தார். அவருடைய ஜீவன் அது ஒளி, தேவனுடைய ஒளி, ஜீவ ஒளி. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. ஏன்? அவனுக்குள்ளாய் மரணம் என்னும் இருள் குட்டி கொண்டிருக்கிறது. மரணம் ஒரு ஆவி, பாதாளம் ஒரு ஆவி. ஆகையினாலே நமக்குள்ளே இருக்கிற இருள், ஏற்கனவே இருந்த இருள், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையினாலே உள்ளே நாம் பிரகாசம் அடைந்து இருந்து ஆவியாரவனாலே நிரப்பப்பட்டு இப்பொழுது நாம் நடக்கும் பொழுது அந்த வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிப்பாயிரன்று லூக்கா 11:35 இயேசு சொன்னார். உன் வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிப்பாக இரு. முதலாம் யோவான் 5:7 முதலாம் யோவான் 5:7 வாசிச்சால் இதுவரையிலும் நீ கேட்டது இந்த செய்திக்கு எப்படி நான் வெளிச்சத்திலே ஜீவிக்கலாம், காரிருள் பெருகும் நேரத்திலே எப்படி வெளிச்சத்திலே ஜீவிக்கலாம். யோவான் 1:5 தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்திலே கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறேன். நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் உண்மையின்படி நடவாமல் பொய் சொல்லுவர்களாய் இருப்போம். நாம் அவர்களோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் இருளிலே நடந்தால் நாம் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். அவர் ஒளியாக இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் நாங்களும் தேவனும் ஐக்கியப்பட்டிருப்போம். எங்களுக்கு இடையிலே பேச்சுவார்த்தை இருக்கும், எங்களுக்கு இடையிலே உறவு முறை அந்த ஐக்கியம் இருந்து கொண்டிருக்கும். அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். காரியம் இப்படி கூறப்பட்டாலும் ஒவ்வொரு நாளிலும் நாம் எப்படி வெளிச்சத்திலே ஜீவிப்பது? தேவன் ஒளியாகவே இருக்கிறார், தேவன் வெளிச்சத்திலே ஜீவிக்கிறார். அவரிடத்திலே எந்த இருளும் இல்லை. அவர் உள்ளத்தை உள்ளபடி சொல்லுவார். கோபம் என்றால் கோபம் என்று சொல்லுவார், வெள்ளை என்றால் வெள்ளை என்று சொல்லுவார், தண்டனை என்றால் தண்டனை என்று சொல்லுவார். என் நாமத்திலே விசுவாசம் உள்ளவராகி திருமுழுக்கை பெறுகிறவன் ரட்சிப்படைவான், விசுவாசியாதவன் ஆக்கினை தீர்ப்படைவான். தேவன் சொன்னார், ஒரு பகுதியை மட்டும் சொல்லவில்லை, விசுவாசியாதவன் ஆக்கினை தீர்ப்படைவான். He who believes is saved. But he who does not believe is condemned already. ஏற்கனவே இவன் ஆக்கின தீர்ப்புக்குள்ளாக இருக்கிறான். தேவனுடைய கோபம் அவன் தலைமையில் தங்கி இருக்கிறது. ஏன்? ஒரே பொறான தேவன் மரணை அவன் விசுவாசிக்கவில்லை. இதுவே அந்த ஆக்கினை தீர்ப்பின் காரணம். அப்படியானால் நாம் என்னென்று வெளிச்சத்தில் நடக்கலாம்? சங்கீதம் 119:130 அவரது வசனமே வெளிச்சம் என்று இங்கே கூறப்படுகிறது. சங்கீதம் 119:105 உம் வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. இங்க கொஞ்சம் கவனிங்கோ, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு விளக்கு, என் பாதைக்கு வெளிச்சம். விளக்கு வரை வெளிச்சம் வரை, கால்களுக்கு விளக்கு. நான் நிற்கிற இடம் எந்த இடம், எவ்விடத்திலே காலுண்டி நிற்கிறேன், என் காலுக்கு கிட்டே என்ன இருக்கிறது? இருள் பெருகி கொண்டு போகிறது, காரிருள் பெருகிறது. அதை அறிவிக்க தேவனுடைய வார்த்தை விளக்காக இருக்கிறது. அது நம்முடைய இடத்தை காண்பிக்கிறது. அதே நேரத்திலே நாம் அந்த இடத்தில் நிற்க முடியாது, பாதை ஒன்றிருக்கிறது நடந்து போக. என் பாதைக்கு இப்பொழுது என்ன தேவை? விளக்கா? எல்லை வெளிச்சம் தேவை. விளக்கு கீழே வைக்கலாம், அதை எரிந்து கொண்டிருக்கும், பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் அங்கே பிரகாசித்து அடிக்க பாதைக்கு வெளிச்சம் தேவை. விளங்கிக் கொண்டவன் தேவனை மகிமைப்படுத்தலாம். அந்த வெளிச்சம் இட்ஸ் ரெவலேஷன் நாலேஜ். பாதைக்கின் வெளிச்சம் எது தெரியுமா? வெளிப்படுத்துதலாக வரும் வெளிச்சம். சாதாரணமாக வாசித்து காரியங்களை அறிந்து கொள்வது விக்கிரக ஆராதனை பிழை என்று சொல்லி வேத புத்தகத்திலே அங்கே இருக்கிறது. அந்த விளக்கு எனக்கு தேவை. அதே நேரத்திலே தேவாவியானவர் வார்த்தையில இருந்து வெளிப்படுத்தும் அந்த வெளிச்சம், அது நான் பாதையிலே நடந்து போக முன்னோக்கி என் வாழ்க்கை திட்டத்தை நோக்கி போக, தேவன் என்னை அழைத்த அந்த ஊழியத்தை நான் நிறைவேற்ற. ஐ நீட் தட் லைட். விளக்கு வேறு, வெளிச்சம் வேறு. தி லாம்ப் அண்ட் தி லைட். லாம்ப் டு மை ஃபீட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் light, but I need a shining light. ஒரு பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சம் என் பாதைக்கு தேவை. பாதைக்கு நான் நடந்து போகும் பொழுது கால்களுக்கு மட்டும் வெளிச்சம் அடிக்க முடியாது. எங்க அடிக்க வேணும்? அங்க முன்னுக்கு அடிக்க வேணும். ஓகே, சரி, அங்க பாதை சரி, அந்த நம்ம ஊந்து கொண்டு போகுது. கொஞ்சம் விளக்கு அதை காட்டாது, வெளிச்சம் அதை காட்டும். அதை வெளிப்படுத்துதல், அந்த வெளிப்படுத்துதலோடு தான்
நீ முன்னாலே நடந்து கொண்டு போகலாம்.
வெளிப்படுத்துதல் இல்லாதவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே போக முடியாது. விளங்கும்படியா சொன்னால்
விழுந்த பனங்கா மாதிரி அதிலேயே இருப்பார். அதிலேயே இருந்து ஏதோ ஒரு மாடு கண்டு வந்து அதை சப்ப இடம் கொடுப்பாரு.
அந்த இடத்துல தான் இருப்பார், வேற இடத்துல எங்கேயும் போறதில்லை. வெளிப்படுத்துதல் சபை, இந்த வெளிப்படுத்துதல் எவ்விதமாக உள்ளே வருகிறது தெரியுமா? அது 130வது அந்த வசனத்தில் இருக்கிறது. அந்த 130வது வசனம் என்ன கூறுகிறது? உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் பிழையான மொழிபெயர்ப்பு, உம்முடைய வசனத்தின் உட்பிரவேசம் தி என்ட்ரன்ஸ் ஆஃப் யுவர் வேர்ட். உம் வசனம் எனக்கு உள்ளே வரும் பொழுது எனக்கு வெளிப்படுத்துதலை கொடுக்கிறது, எனக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. அதுலதான் நீ முன்னாலே போக போகிறாய். அதுலதான் உன் ஆத்ம ஜீவியம் வளரப்போகிறது, உன் ஆவிக்குரிய ஜீவியம் கட்டுப்பட போகிறது. You need the revelation knowledge of God. Oh, I got to say this. நாங்கள் இந்த revelation knowledge அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிசாசு அல்ல, அவனுக்கு எந்த வெளிப்படுத்துதலும் இல்லை. அவன் 1000 தடவை வேத புத்தகத்தை வாசிக்கலாம், வெளிப்படுத்துதல் கிடையவே கிடையாது. வெளிப்படுத்துதலை பெறக்கூடியவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினாலே கழுவப்பட்டவர்கள் மட்டும். That's right. To move daily, you need revelation. Oh my God. சாமுவேலுக்கு அந்த வெளிப்படுத்துதல் அந்த நேரத்திலே கிடைக்கவில்லை. வார்த்தையின் வெளிச்சம் அவனுக்கு கிடைச்சிருக்கவில்லை. சிறிய பையனாக இருந்தான். 1 சாமுவேல் 3:7 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், சாமுவேலுக்கு இன்னும் கர்த்தருடைய வசனம் வெளிப்படவில்லை. உனக்கு வெளிப்பட்டதா? காதால மட்டும் கேட்கிறாயா? யூதாசை போல. ஏன் யூதாசாக சில தெரிகிறார்கள் தெரியுமா? வெளிப்படுத்துதல் இல்லாதவர்கள். இந்த ரெண்டு அண்டனாவாலையும் கேட்டவர்கள் அவ்வளவுதான், ஒரு ஒன்றுமே இல்லை. ஆம் சகோதரர்களே, வெளிப்படுத்துதல் தேவை. நாங்கள் பாதையிலே நடந்து போக அதை இயேசு கொடுக்கிறார். எப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்கிறார்? யோவான் 14:21 தெளிவாக அவர் கொடுக்கிறார். யாருக்கு? வசனத்தின் வெளிப்படுத்துதலை நான் கொடுப்பேன், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளுக்கு கீழ்ப்படுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். என்னை யார்? அவர் தேவனுடைய வார்த்தை. தேவாவியானவர் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு இன்னும் இன்னும் கூடுதலான வெளிச்சத்தை அவர் கொடுக்கிறார். அந்த வெளிச்சத்திலே நீ நடக்க ஆரம்பிக்க இன்னும் கூட வெளிச்சத்தை முன்னே அடிக்கிறார். நடந்து போனி சரி, இன்னும் அதிலே நடக்கும் பொழுது நடக்கிறது சொன்னால் என்ன? கீழ்ப்படிந்து கொண்டு போவது. 4 ஜீவியச்சலே சபைக்கு வந்து மோச்சு காட்டி போட்டு போறதல்ல, அல்லது ஏதோ ஒரு டிப்ஸ் போடுற மாதிரி காசு போட்டுட்டு போறதல்ல. நோ, நெவர். அப்ப இந்த வெளிப்படுத்தல் இல்லாமல் நாங்கள் முன்னோக்கி போக முடியாது. அவருடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். வசனத்தின் உட்பிரவேசம் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது, வெளிப்படுத்துதலை பெற்றுக் கொள்கிறோம். If the word doesn't enter you, you will never have light. அதான் இன்றைக்கு எத்தனையோ பேர் வேதத்தை படிக்கிறார்கள், முக்காடு ஒன்று அவர்களுக்கு முன்னாக தூங்கிக் கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்துதல் நமக்கு தேவை, எல்லாவற்றால் ஒன்றும் செய்ய முடியாது. பொழுது குடிந்து விடிவள்ளி உங்கள் இருதயத்திலே உதிக்கும் வரை, இருளிலே பிரகாசிக்கிற இடமாகி இந்த உலகத்திலே இருளிலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற உள்ள அந்த தேவ வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். பிரதர், வெளிச்சத்தில் நடக்கிறது என்ன கேட்கிறாயா? தேவனுடைய வார்த்தையிலே நீ நடக்க வேண்டும், நான் நடக்க வேண்டும். தேவனுடைய வசனம் வெளிச்சம். நீதிமொழிகள் 6:23 கட்டளையே விளக்கு, வேத வசனமே வெளிச்சம். இந்த வார்த்தை இல்லாமல் நாம் வெளிச்சத்திலே நடக்க முடியாது. இந்த வார்த்தையின் வெளிப்படுத்துதல் இல்லாமல் நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேற முடியாது. எத்தனையோ பேர் பாருங்க, 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் ஆவியில வளர்ந்தவர்களில் எத்தனை சபைகளிலே எத்தனை பேர் இருக்கிறார்கள் பிசாசுகளை துரத்த, குணமாக்க? எத்தனை பேருக்கு தெரியும் எந்தெந்த அசுத்தாவியோடு எப்படி நான் டீல் பண்ண வேண்டும், எப்படி நம்ம நற்செய்தி அறிவிப்பது, ஒரு பலனும் இல்லை. ஏன்? இவர்களுக்கு வெளிச்சம் இல்லை. இவர்களுக்கு உள்ளதெல்லாம் ஒரு விளக்கு, எப்பயோ கிடைச்ச ஒரு விளக்கு, அதுவும் புகை புகஞ்சு கொண்டு பத்துது. கால்களுக்கு விளக்கு, பாதைக்கு வெளிச்சம், தேவனுடைய வார்த்தை வெளிச்சம். அதுல இருந்து நாம் கீழ்ப்படியும் பொழுது அவர் எங்களுக்கு அந்த வெளிச்சத்தை அவர் கொடுப்பாராம். ஆம் சகோதரர்களே, யாத்ராகமம் 25 ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். இந்த விளக்கு நன்றாக சுடர்விட்டு எரிய தகுதியான எண்ணெய் தேவை. அந்த எண்ணெய் எப்படியாக எடுக்க வேண்டும் தெரியல. எண்ணெய் எதை குறிக்கிறது? தேவ ஆவியானவரை. அவரோடு சேர்ந்து இருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறான். 1 Cor 6:17. இப்பொழுது சகோதரர்களே, இந்த எண்ணெய் எவ்விதமாக எடுக்க வேணுமாம், எவ்விதமாக அந்த எண்ணெயை தயாரிப்பது? யாத்ராகமம் 27:20. யாத்ராகமம் 27:20. குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி, God wants our light to burn all the time. எங்கள் விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தம். எரிந்து கொண்டிருக்கும்படி, இடித்து புளிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவாயாக. இடித்து புளிந்த ஒலிவ மரத்தின் இலைகளையும் அந்த கந்துகளையும் இடித்து புளிந்து அதனூடாக வரும் எண்ணெய், அது அந்த குத்து விளக்கு எரிந்து கொண்டிருக்க உபயோகிக்கப்பட வேண்டும். சகோதரர்களே, இந்த எண்ணெய் கூடுதலாய் உள்ளே பெருகுவதற்கு இயேசு சொன்னபடி லூக்கா 9:23 நாம் பின்பற்றும் பொழுது, பலவிதமான நெருக்கங்கள் குற்றச்சாட்டுகள் அவைகளுக்குள்ளாக நீ அவரது சிறுவையை நோக்கி பார்த்து மண்ணுக்கு போகும் பொழுது ஆவணாதிகளை விலக்கி அவதூறுகளை விலக்கி நீ மண்ணுக்கு போகும் பொழுது உன் விளக்கு கூடுதலாக எரிய ஆரம்பிக்கும். நீதிமானுடைய பாதை 4:18, நீதிமானுடைய பாதை அதிகம் அதிகமாய் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு இடித்து பிழுந்த, அதாவது என்ன சொல்லுகிறார், கேள், இட்ஸ் கோயிங் டு காஸ்ட் யூ, நீ அதுக்கு கிரைய கட்ட வேண்டும். கூடுதலாய் கூடுதலாய் இன்னும் பிரகாசிக்க நீ கிரையும் கட்ட வேண்டும். நீ ஆசீர்வாதமாய் இருக்க நீ கிரையும் கட்ட வேண்டும். பவுல் சொன்னான், மரணம் எங்களுக்குள்ளும் ஜீவன் உங்களுக்குள்ளும் வேலை செய்கிறது. இல்லாமல் உயிர்த்தெழுதல் இல்லை. மேலே போவதற்கு வழி, கீழே இறங்கும் வழி. There is no other shortcut. யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. அவள் சொன்னால், புதிய கிறிஸ்தவர்களுக்கு நாம் அநேக உத்தரவுகள் கூட தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும். அப்போ சிலர் 14:22, நாம் இருளுக்குள்ள போகாதபடிக்கு என்ன செய்யணும் தெரியுமா? இதை பார்ப்போம். முதலாம் யோவான் 2:9 வாசிப்போம். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை சகோதரியை பாய்க்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தேவாவியானவர் பேசுகிறார். எரிச்சல் போச்சலோட பகைச்சு கொண்டு திரிகிறாய், எங்கே உள்ளாக்கள் அல்லது வரையாக தன் சகோதரனை பாய்க்கிறவன் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை, அவன் தடுமாறி விழுகிறதில்லை. தன் சகோதரனை பாய்க்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளிலே அவன் ஜீவித்து நடக்கிறான் என்று சொல்லி எப்பயாவது நீங்கள் வாசித்தால், நடந்தால் நடக்கிறான் என்று நாளாந்து ஜீவியம் என்பதை அறிந்து கொள். காலை விடுகிறது, தியானம் வருகிறது, இந்நேரம் போகிறது, படுக்கைக்கு போகிறோம், திரும்பி அதனால் காலை. எவ்ரிடே லைஃப், ஒவ்வொரு நாளும் நாம் ஜீவிக்கும் ஜீவியம். அவன் இருளிலே நடக்கிறான். யார்? சகோதரனை பயக்கிறவன். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் இருள் அசுத்தாவிகள், சாத்தானின் ராஜ்யம், டீமன்ஸ் அவன் கண்களை குருடாக்கினபடியினால், அவன் மனதை குருளாக்கினபடியினால் என்னவாம், தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். எங்கே போகிறான்? எந்த பாதையிலே போகிறாய்? என்ன வாழ்க்கை திட்டம் உனக்கு? யாரை ஏமாற்றுகிறாய்? என்ன பகையோடு உள்ளே இருக்கிறாய்? எவ்விதமான ஒரு நிலைமை? இன்றைக்கு கவனமாயிரே. இயேசுவை குறித்து எதற்காக இங்கே வருகிறாய்? என்னத்தை கேட்கிறாய்? நீ இங்கு உள்ளவர்களை நேசிக்கிறாயா? குறிப்பாக வார்த்தை கொடுக்கும்படிக்கு தேவன் வைத்த ஊழியக்காரனை நேசிக்கிறாயா அல்லது பின்னுக்கு போய் பேசுகிறாயா? ஒரு குடும்பத்தை நான் எச்சரித்ததும் நான் கேள்விப்பட்டேன், அநேகமாக உண்மையாகத்தான் இருக்கு. என்ன சொன்னார தெரியுமா? 15 வருஷங்களுக்கு பிறகு இந்த சபை ஒன்று தானே இருக்கு, வேற சபை இல்லையா உங்களுக்கு?
இப்படியான இடத்திலே இருந்தும் இருளிலே பிடிபட்டு நீ போகும் இடம் தெரியாது, நீ இருக்கலாம். ஆகையினால் தேவன் உன்னை எச்சரிக்கிறார்.
மனம் திரும்பு, மனம் திரும்பு. அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே எவ்வளவுக்கு இதை தியானிக்கிறாயோ கூட கூட அந்த வெளிப்படுத்துதலை தேவன் உனக்கு கொடுப்பார். நீ கீழ்படியும் பொழுது, கொடுக்கப்பட்ட வெளிச்சத்திலே நீ நடக்கும் பொழுது இன்னும் கூடுதலான வெளிச்சத்தை கொடுப்பார். அந்த ரெவலேஷன், அந்த வெளிப்படுத்துதல் இல்லாமல் எந்த ஒரு விசுவாசியும் முன்னோக்கி போவதில்லை. நீதிமானுடைய பாதையிலே இவர்கள் போகிறதில்லை. மற்றவர்கள் முன்னோக்கி கொண்டு போவார்கள், நீ பின்னாலே ஒரு சைடில் நிற்பாய். Because you need revelation knowledge. வசனத்தினுள் பிரவேசம் அவர்களுக்குள்ளே தொட்டது, யூதாசை தொடவில்லை. என் வார்த்தையினாலே நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்கள், எல்லாரும் அல்ல என்று இயேசு சொன்னார். பரிதாபமான காரியம், இந்த வார்த்தையை தொடுகிறத, இந்த வார்த்தையை நேசிக்கிறாயா, இந்த வார்த்தையை பேசுகிறாயா? ஏசியா 8:19-20 இந்த வசனத்தின்படி நீ பேசாவிட்டால் அதனுடைய அர்த்தம் என்ன? உனக்குள்ளாக அந்த வெளிச்சம் இல்லை என்பதுதான், அவ்வளவுதான். பேசும் பொழுது என்ன பேசுகிறோம், காரியங்களை பேசுகிறோம், எதை அஸ்திபாரமாக வைத்து பேசுகிறோம், உடனடியாக போகிறோமா எங்கள் உள்ளத்திலே என்ன பேசுகிறார்கள்? நாங்கள் இதிலே இருந்து ஞானத்தை பேசுகிறோமா? இல்லாவிட்டால் தேவன் சொல்கிறார், உனக்குள்ளே அந்த விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை. இயேசு கேள்விகள் கேட்ட பொழுது பலர் வந்து அவரிடத்தில்
எப்படி வாசித்தீர்கள், இதுதான் அவருடைய கேள்வி, வேதாகம் பற்றி எப்படி படித்தீர்கள், எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, வேத வார்த்தைகளை மையமாக வைத்தார். சகோதரர்களே, தேவாவியானவர் வெளிச்சம், அவருடைய எண்ணெய், கிரியம் கட்டிய ஒரு ஜீவியம், சிலுவையில் அறையப்பட்ட ஒரு ஜீவியம் நாளாந்தம். இந்த வார்த்தை உனக்கு உணவாக இருக்க வேண்டும். மனிதன் சோத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயில் என்று புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஜீவிப்பான். இது வந்து
அவருடைய சாப்பாடு. இது உனக்கு சாப்பாடாக இல்லையோ சீக்கிரமாய் செத்து போவாய். உன் ஆவிக்குள்ளாக இருள் வரும், உனக்குள்ளாக இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிப்பாய் என்று இயேசுவே சொன்னார்.
இன்றைக்கு இந்த வார்த்தையை நீ கேட்டாய், ஜீவ ஒளி இயேசு, அவரது வசனமே வெளிச்சம், இருள் சூழ்ந்த இந்த உலகத்திலே இதை கொடுத்தார். இந்த வார்த்தையை பேசு, இந்த வார்த்தையை தியானம் பண்ணு, இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லு, இந்த வார்த்தையிலே நிலைத்திரு, இந்த வார்த்தையிலே உன் தீர்மானங்களை எடுத்துக்கொள். உலகத்தாரிடத்தில் போய் ஆலோசனை கேட்காதே, இந்த வார்த்தையை பற்றிக்கொள். அதை உன் இருதயத்திலே வாய். தேவன் கூடுதலான வெளிச்சத்தை உனக்கு கொடுப்பார்.
அடுத்தபடியாக எங்கே நான் போகலாம் என்பதை காண்பிப்பார்,
நான் என்ன செய்யட்டும் என்பதை காண்பிப்பார்.
Amen. Did you get the word? Praise the Lord.